ஓம் சாந்தி. June 6, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அமிர்த வேளை நேரம் மிகவும் சிறந்தது. ஆதலால் அதிகாலையில் விழித்தெழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து பாபாவுடன் இனிமையாக சம்பாஷணை செய்யுங்கள். கேள்வி: நீங்கள் ஒரு நிலையான யோகி ஆகுவதற்கு எந்த ஞானம் உங்களுக்கு மிகவும் உதவுகின்றது? பதில்: நாடகத்தின் ஞானம் ஆகும். நடப்பவை அனைத்தும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஸ்திதி முற்றாகவே தளம்பல் அடையக்கூடாது. சூழ்நிலை எவ்வாறாக இருப்பினும், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலோ அல்லது வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டாலோ உங்களுக்கு எதை பற்றிய சிறிதளவு சந்தேகமேனும் ஏற்படக்கூடாது. இதுவே ஒரு மகாவீரராக, அதாவது தைரியமான போர் வீரராக இருப்பது என்று அழைக்கப்படுகிறது. நாடகத்தின் மிக சரியான ஞானம் இல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்தும் கண்ணீர் சிந்துவீர்கள். நிலையான யோகி ஆகுவதற்கு நாடகத்தின் ஞானம் உங்களுக்கு அதிகளவில் உதவி செய்கின்றது. பாடல்: ஓம் நமச்சிவாய, ஓம் சாந்தி. இது இப்பொழுது தூய்மையற்ற உலகின் இறுதி என்பதை குழந்தைகளான நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கின்றீர்கள். இது இப்பொழுது தூய உலகின் ஆரம்பமாகும். இதனை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இந்த வழிகாட்டல்களை அல்லது ஸ்ரீமத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே பெறுகிறீர்கள். இதனை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? அதிமேலான கடவுளே. நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த ஞானம் உங்களுக்கானது. ஏனைய அனைவரும் தூய்மையற்றவர்கள். இந்த தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழிக்கப்படவுள்ளது. விக்காரத்தில் ஈடுபடுபவர்களே தூய்மையற்றவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் பிறவி பிறவியாக ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவித்து வருகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் அதன் ஆரம்பத்திலிருந்து மத்தியினூடாக இறுதி வரை துன்பத்தை அனுபவம் செய்துள்ளீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறீர்கள். தாங்கள் தூய்மையற்றவர்கள் என்று அவர்கள் அழைக்கின்ற பொழுதிலும் இது அவர்களின் புத்தியில் முழுமையாக பதிவதில்லை. அவர்கள் அழைக்கிறார்கள், தூய்மையாக்குபவரே வாருங்கள். இருப்பினும் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுவதை நிறுத்துவதில்லை. இவை அனைத்தும் தூய்மையாகுவது பற்றியவை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இவை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். ஒரேயொருவரே இதனை விளங்கப்படுத்துவதற்கு உள்ளார். அந்த குருமார்களில் எவராலும் எவரையும் தூய்மையாக்க முடியாது. ஒரு பிறவிக்கு மாத்திரமல்ல, ஆனால் நீங்கள் பிறவி பிறவியாக தூய்மையாக வேண்டும். ஞானம் உள்ள நீங்களே விரைவாக முன்னேறி செல்கிறீர்கள். இது நாடகத்துக்கேற்ப நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மிகவும் தைரியசாலிகளாக இருப்பதும் அவசியம். அது தந்தையின் நினைவில் நீங்கள் நிலைத்து இருப்பதனாலேயே ஏற்பட முடியும். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். பாபா கூறுகிறார், அதிகாலையில் விழித்தெழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அதுவே நினைவில் நிலைத்து இருப்பதற்கான மிக அழகான நேரம். அது விடியல் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் கூறுகிறார்கள், ஓ மனமே, அதிகாலை வேளையில் கடவுளை நினைவு செய். தந்தையும் கூறுகிறார், அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பெருமளவு கழிப்படைவீர்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது என்பதையிட்டு சிந்திக்க வேண்டும். அமிர்த வேளையின் பொழுது சூழல் மிகவும் தூய்மையாக உள்ளது. பகல் வேளையில் நீங்கள் உங்கள் நாளாந்த வேலையில் ஈடுபடுகிறீர்கள். நள்ளிரவு வரையில் தூய்மையற்ற சூழலே உள்ளது. சாதுக்கள், புனிதர்கள், பக்தர்கள் அனைவரும் அதிகாலை வேளையில் பக்தி செய்கிறார்கள். உண்மையில் அவர்களால் நாள் முழுவதிலும் நினைவில் நிலைத்திருக்க முடியும். அவர்கள் தங்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது புத்திகள் தாங்கள் வணங்கும் தேவர் மீதான யோகத்தில் இணைந்துள்ளது. எவ்வாறாயினும் எவராலும் அவ்வாறிருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒரு தரிசனத்தை காண்பதற்காக முயற்சி செய்த பொழுதிலும் அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. வழிபாடு செய்து வருகையில் அவர்கள் தமோபிரதான் ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட அவர்கள் சிவனுக்கு ஓர் அர்ப்பணத்தை செய்கிறார்கள். அவர்கள் அதனையே காசியில் தன்னை அர்ப்பணிப்பது என அழைக்கிறார்கள். அவர்கள் சிவனை நினைவு செய்தவாறே ஒரு கிணற்றினுள் விழுகிறார்கள். அதுவே அவர்கள் செய்யும் சிவனுக்கான அர்ப்பணம். அதுவே பக்தி மார்க்கத்தில் செய்யும் அர்ப்பணமாகும். இது ஞான மார்க்கத்தின் அர்ப்பணமாகும். அது சிரமமானது. இதுவும் சிரமமானதாகும். பக்தி மார்க்கத்தில் அதன் மூலம் எந்த நன்மையும் இருப்பதில்லை. அது ஆத்மா தனது சரீரத்தை தற்கொலை செய்வது போன்றதாகும். அது ஞானமல்ல. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரேயொரு தந்தை மாத்திரமே ஆத்ம உணர்வு உடையவர். அவர் மாத்திரமே பரமாத்மா என்பதை அவரே குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாவாகிய நானே பரமாத்மா என கூறுவதே மிக பெரிய பொய்யாகும். அது அசாத்தியம். தந்தை கூறுகிறார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு மாத்திரமே வருகிறேன் என்பதனால் இப்பொழுது நான் உங்களை தூய்மை ஆக்குகிறேன். எவ்வாறாயினும் நாடகத்தில் நடக்க வேண்டியது எதுவோ அதுவே நிகழும். உதாரணமாக, ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலோ அல்லது கூரை விழுந்தாலோ அது விதி என்று அழைக்கப்படுகிறது. அது முன்னைய கல்பத்திலும் அவ்வாறே நிகழ்ந்தது. அதையிட்டு சிறிதளவேனும் தளம்பல் அடைய வேண்டியதில்லை. நீங்கள் நாடகத்தை இட்டு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இதுவே ஒரு தைரியமான போர் வீரராக இருப்பது என்று அழைக்கப்படுகிறது. மக்களுக்கு விபத்துக்கள் போன்றவை ஏற்படுகின்றன. அவர்களில் எவராவது பாதுகாக்கப்பட்டார்களா? அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் அவர்களின் பாகங்கள் அத்தகையவை. நாடகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் சரீரங்களை நினைவு செய்து தொடர்ந்தும் கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களால் சிவபாபாவை ஒரு பொழுதும் நினைவு செய்ய முடியாது. ஏனெனில் அவர்கள் சிவபாபாவை நேசிப்பதில்லை. அவர்களிடம் அந்த உண்மையான அன்பு இருப்பதில்லை. தந்தையிடம் முழுமையான அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் சிவபாபாவின் மீது புத்தியில் அன்பு கொண்டவர்கள் ஆகுகிறீர்கள். தேவர்கள் தந்தை மீது அன்பான புத்தி உடையவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூற மாட்டீர்கள். அவர்கள் இந்நேரத்தில் அன்பை கொண்டிருப்பதாலேயே அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். சிவபாபா மீது அன்பு கொள்வதற்கு அவரை பற்றிய எதனையும் நீங்கள் கல்பம் முழுவதிலும் அறிந்து கொள்வதில்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். தந்தை கூறுகிறார், இப்பொழுது ஏனைய அனைவரிடமிருந்தும் உங்களை துண்டித்து என்னுடன் மாத்திரமே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக விநாசத்துக்குரிய நேரமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை அறிவீர்கள். ஆனால் மக்கள் கார் இருளில் உள்ளார்கள். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தி முழுவதையும் கோர வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நினைவில் நிலைத்து இருக்காமல் உங்களால் சதோ பிரதானாக முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராகி உங்கள் சொந்த நோய்களை பரிசோதியுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் தந்தை மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என பாருங்கள். அமிர்த வேளையில் தந்தையை நினைவு செய்வது மிக சிறந்தது. அதிகாலை பொழுதுகள் மிகவும் சிறந்தவை. அந்நேரத்தில் மாயையின் புயல்கள் எவையும் இருப்பதில்லை. நள்ளிரவு வரை தபஸ்யா செய்வதில் எவ்வித பயனும் இல்லை, ஏனெனில் அந்நேரம் மிகவும் அசுத்தமானது. அந்த நேரத்து சூழல் மிகவும் தீயதாக உள்ளது. ஆகவே நீங்கள் அதிகாலை 1 மணிக்கு பின்னர் அதை பின் போடுங்கள். அதிகாலை 1 மணிக்கு பின்னர் சூழல் மிகவும் நன்றாக உள்ளது. தந்தை கூறுகிறார், உங்களுடையது இலகு ராஜயோகம். ஆகவே நீங்கள் சௌகரியமாக அமர்ந்திருக்கலாம். பாபா தான் எவ்வாறு பாபாவுடன் பேசுகிறார் என்னும் தனது சொந்த அனுபவத்தை உங்களுக்கு கூறுகிறார். பாபா, இந்நாடகம் எவ்வளவு அற்புதமானது! எவ்வாறு நீங்கள் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறீர்கள் என பாருங்கள். நீங்கள் எவ்வாறு முழு உலகையும் மாற்றுகிறீர்கள் என பாருங்கள். இது ஒரு மகத்தான அற்புதம். தந்தை கொண்டிருப்பதை போன்றே குழந்தைகளாகிய நீங்களும் எவ்வாறு மனிதர்களின் படகை அக்கறை சேர்ப்பது என்பதை பற்றிய எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் தொடர்ந்தும் அழைக்கிறீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். இப்பொழுது நான் வந்துவிட்டதால் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். தூய்மையற்றவர்களாகி பின்னர் வந்து ஒன்று கூடலில் அமர்ந்திருக்காதீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் சூழலை தூய்மையற்றதாக ஆக்குவீர்கள். பாபா அறிந்து கொள்வார். டெல்லியிலும் பம்பாயிலும் விக்காரத்தில் ஈடுபட்டவர்களும் அங்கு வந்து அமர்ந்திருப்பார்கள். அசுரர்கள் வந்து தடைகளை உருவாக்குவதற்காக அமர்ந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. விக்காரத்தில் ஈடுபடுபவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சூழலையும் பாழாக்குகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை மிகவும் கடுமையானது. பாபா அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். அப்படியிருந்தும் அவர்களால் தங்களுக்கு தாங்களே ஓர் இழப்பை ஏற்படுத்தாமல் இருக்க முடிவதில்லை. அவர்கள் பொய்களையும் கூறுகிறார்கள். அவர்கள் உடனடியாக பாபாவுக்கு எழுதி கூற வேண்டும், பாபா, நான் இத்தவறை செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் பாவங்களை பற்றி எழுதுங்கள். இல்லாவிட்டால் அப்பாவங்கள் தொடர்ந்தும் அதிகரிப்பதனால் நீங்கள் ஆழ் நரகத்துக்கு செல்வீர்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஓர் இழப்பையே ஏற்படுத்துகிறார்கள். இதுவும் நாடகத்தின் ஒரு பாகம். முன்னைய சக்கரத்திலும் இத்தகைய அசுரர்களும் இருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள். அமிர்தத்தை ஒதுக்கிவிட்டு அவர்கள் நஞ்சை அருந்துகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கை ஏற்படுத்துவதுடன் மற்றவர்களுக்கும் ஓர் இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் சூழலை பாழாக்குகிறார்கள். ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. யானை படையினரும் குதிரை படையினரும் காலாட்படையினரும் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள். உங்களுக்கு வேறு என்ன தேவை? ஆம், நீங்கள் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் போன்றவர்களையும் பராமரிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் பாபாவுக்கு உரியவர்கள் என்றும், ஆகவே பாபா, நீங்களே அவர்களை பராமரியுங்கள் என்று நீங்கள் பாபாவிடம் கூற முடியும் என்றும் எண்ணாதீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு உரியவன். தந்தை விளங்கப்படுத்துகிறார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை போல தூய்மையாகுங்கள். தூய்மையற்ற செயல்களை செய்யாதீர்கள். காமமே முதன்மையான விஷயமாகும். இதனாலேயே திரௌபதி தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக கதறி அழைத்தாள். கதறி அழைப்பதை கேட்டவுடன் வரக்கூடிய தந்தை வந்துவிட்ட பொழுதே திரௌபதி அழைத்தாள். அவர் வருவதற்கு முன்னர் எவரும் பாதுகாப்புக்காக தூய்மையின் பொருட்டு அழைப்பதில்லை. அவர்கள் யாரை அழைப்பார்கள்? பாபா வந்துவிட்டதனால் அவர்கள் அழைக்கின்றார்கள். தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையாகிய பின்னர் அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்கள் வீடு திரும்ப வேண்டும். அதனை செய்ய வேண்டிய நேரம் இதுவே ஆகும். ஒரேயொருவரே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவரும் விடுதலை அளிப்பவரும் ஆவார். இங்கு துன்பமே உள்ளது. இங்கு சாதுக்கள் புனிதர்கள் எவருமே சந்தோஷமாக இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதாவதொரு துன்பமோ அல்லது நோய் போன்றனவோ உள்ளன. குருடான முடமான குருமார்களும் உள்ளார்கள். தாங்கள் குருடர்கள் அல்லது முடவர்கள் போன்றவர்கள் ஆகுவதற்கான அத்தகைய செயல்களை அவர்கள் நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். சத்திய யுகத்தில் குருடர்களோ அல்லது முடவர்களோ இருக்க மாட்டார்கள். மக்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. தந்தையே வந்து இதனை விளங்கப்படுத்துகிறார். தந்தை மாத்திரமே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். ஏனைய அனைத்தும் பக்தியாகும். பக்தி மார்க்கம் வேறானது. அது ஏனியில் கீழிறங்குவதற்கான பாதையாகும். பந்தன வாழ்க்கைக்கு கீழிறங்கி வருவதற்கு 84 பிறவிகள் எடுக்கின்றன. பின்னர் முக்திக்குள் செல்வதற்கு ஒரு வினாடியை எடுக்கிறது. அது நீங்கள் அந்த ஒரேயொருவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதனாலும் தந்தையை நினைவு செய்வதனாலும் மாத்திரமே இடம்பெறும். அது வரிசை கிரமமானது. அவர்கள் கூறுகிறார்கள், இன்னாரை எங்கள் ஆசிரியராக கொண்டிருப்பின் அது சிறந்ததாகும். அவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பதால் ஓர் ஆசிரியரை தங்களிடம் 2 முதல் 4 மாதங்களுக்கு வருமாறு அழைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், இதுவும் ஒரு தவறே ஆகும். பாபா உங்களுக்கு மிகவும் இலகுவானதொரு விஷயத்தை கூறும் பொழுது நீங்கள் ஏன் உங்கள் ஆசிரியரை நினைவு செய்கிறீர்கள்? தந்தையை நினைவு செய்வதுடன் சுயதரிசன சக்கரத்தையும் சுழற்றுங்கள். அத்துடன் இதனை ஏனையோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். அவ்வளவுதான். ஆசிரியர் வந்து என்ன செய்வார்? இது ஒரு வினாடிக்கான விஷயமாகும். உங்களுடைய தொழிலில் ஈடுபடுவதனால் நீங்கள் அதனை செய்ய மறந்துவிடுகிறீர்கள். அப்படி இருந்தும் ஆசிரியர் கூறுவார் மன்மனா பவ். சில மூடர்கள் எதையும் புரிந்து கொள்ளாததுடன் தங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் வேண்டும் எனவும் கூறுகிறார்கள். நீங்களும் இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். சரீர உணர்வை துறவுங்கள். இது என்னுடைய நிலையம், அது அவருடைய நிலையம். இந்த மாணவர் ஏன் அங்கு செல்கிறார்? இவ்வாறு கூறுவது இவ்விஷயங்கள் அனைத்தும் சரீர உணர்வாகும். நிலையங்கள் அனைத்தும் சிவபாபாவுக்கே உரியவை. அவை உங்களுடையவை அல்ல. இன்னார் உங்கள் நிலையத்துக்கு வருவதில்லை என நீங்கள் ஏன் எண்ணுகிறீர்கள்? அவரால் எங்கும் செல்ல முடியும். பாபா எப்பொழுதும் கூறுகிறார், எவரிடமும் எதனையும் கேட்காதீர்கள். நீங்கள் விதைகளை விதைக்காது விட்டால் நீங்கள் எதனை பெறுவீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பக்தி மார்க்கத்திலும் கூட அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைத்தையும் கடவுளுக்காக மறைமுகமாகவே செய்கிறீர்கள். மக்கள் சந்நியாசிகளுக்கு பெருமளவில் கொடுக்கிறார்கள். சாதாரணமாக ஏழைகளுக்கே தானங்கள் கொடுக்கப்படுகின்றன, செல்வந்தர்களுக்கு அல்ல. அன்னதானமே அனைத்திலும் மிக சிறந்தது. நீங்கள் தானம் செய்யும் பொழுது அதன் பலனை உங்களின் அடுத்த பிறவியில் பெறுகிறீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகிறார். கடவுள் அனைவருக்கும் அதன் பலனை கொடுக்கிறார். சாதுக்களாலும் புனிதர்களாலும் எந்த பிரதிபலனையும் கொடுக்க முடியாது. ஒரேயொரு தந்தையே அதன் பலனை கொடுக்கின்றார். அவர் அதனை எவர் மூலமாகவும் கொடுக்க முடியும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் கடவுளின் பெயரில் கொடுப்பது வழக்கம். நீங்கள் உங்கள் அடுத்த பிறவியில் அதன் பலனை பெற்றீர்களா என்பதை அவர் நிச்சயப்படுத்துவது வழக்கமாகும். நான் இப்பொழுது உங்களிடம் நேரடியாகவே வந்துவிட்டேன். இப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கான பலனை பெறுவீர்கள். மரணம் உங்கள் முன்னால் உள்ளது. மரணம் உங்கள் முன்னால் உள்ளது என்றும் அதனால் உங்களிடம் உள்ள அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் முன்னர் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் கூறப்படவில்லை. இது உங்களுக்கு கூறப்படவில்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், இந்த ஆன்மீக வைத்திய சாலையை எவர் விரும்பினாலும் திறக்க முடியும். நீங்கள் இந்த வைத்திய சாலையை திறக்கும் வகையில் தாங்கள் ஒரு கட்டடத்தை கட்டி தருவதாக சிலர் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இன்று நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டி நாளை நீங்கள் மரணித்தால் அனைத்துமே முடிவடைந்துவிடும். உங்கள் சரீரத்துக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் ஓர் ஆன்மீக வைத்திய சாலையையும் ஓர் ஆன்மீக கல்லூரியையும் திறப்பதற்கு இப்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள ஓர் அறையை ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் பலரை நன்மை அடைய செய்யும் பொழுது ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுடன் இவ்விநாச காலத்தில் நீங்கள் ஒரேயொரு தந்தை மீது உண்மையான அன்பு கொண்டுள்ளீர்களா எனவும் உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஏனைய அனைவரிடமிருந்தும் துண்டித்து என்னை ஒரேயொருவருடன் இணைத்து கொண்டேனா? ஏதேனும் பாவச் செயல்களை செய்வதால் ஓர் அசுரன் ஆகுகின்றேனா? இவ்வாறாக உங்களையே சோதித்து உங்களை மாற்றுங்கள். 2. உங்கள் சரீரத்துக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. ஆதலால் உங்களிடமுள்ள அனைத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்துங்கள். உங்கள் ஸ்திதியை சதா ஸ்திரமானதாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆக்குவதற்கு உங்கள் புத்தியில் நாடகத்தின் புரிந்துணர்வை மிக நன்றாக வைத்திருந்தவாறு தொடர்ந்தும் முன்னேறுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களை அர்ப்பணித்து மீண்டும் மீண்டும் தோல்வி அடைவதை நிறுத்துவதன் மூலம் ஒரு வெற்றி நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவீர்களாக. உங்களை ஒரு வெற்றி நிறைந்த ரத்தினமாக கருதிய வண்ணம் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குங்கள். ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானால் ஒருபோதும் தோற்க முடியாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் தர்மராஜினால் தண்டனை பெறுவீர்கள். தோல்வியடைந்தவர்கள் எதிர்காலத்தில் மாலைகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் துவாபர யுகத்திலிருந்து விக்கிரகங்கள் பலவற்றுக்கும் மாலை போட வேண்டும். ஆகவே தோல்வி அடைவதற்கு பதிலாக உங்களை அர்ப்பணியுங்கள். அத்துடன் உங்களின் முழுமையான ரூபத்தை எடுக்கும் சத்தியத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: சில வேளை என்ற வார்த்தை பலவீனத்தை காட்டும். அதனால் நான் ஏதாவது ஒரு வேளையில் அதை செய்வேன் என கூறாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை இப்போதே செய்ய வேண்டும். அவ்யக்த சமிக்கை: சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். நான் இந்த எல்லையற்ற மேடையில் ஒரு விளையாட்டு வீரன். விளையாட்டு வீரர்களின் மேடையானது உங்களுக்கு சதா மலர்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கும் அனுபவத்தை கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக மக்கள் அதை அனர்த்தமென கூறுவார்கள். ஆனால் சதா ஒரு விளையாட்டை விளையாடும் ஒரு வீரர் அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பவர். அந்த அனர்த்தத்தையும் ஒரு விளையாட்டாகவே கருதுவார். சகித்து கொள்ளும் சக்தியால் அதை களிப்பூட்டும் விஷயமாகவே அனுபவம் செய்வார். ஓம் சாந்தி.